அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. ஜூலை திங்கள் 22 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில். ஆஸ்திரேலிய அரசு அந்த நாட்டுக்குள் படகுகளில் வந்து தஞ்சம் கோருபவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்று எடுத்த முடிவுக்கு எதிராக அங்கு நடந்த ஆர்ப்பாட்டங்கள் பற்றிய செய்தி. இலங்கையில் நடக்கவுள்ள மாகாண சபை தேர்தல்களை கண்காணிக்க வருமாறு சில வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பு குழுக்களுக்கு தேர்தல் கமிஷன் அழைப்பு விடுத்திருப்பது பற்றிய செய்தி. வடமாகாண தேர்தலில் முஸ்லீம் கட்சிகள் ஒன்றாக போட்டியிடுவது குறித்து அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரஷாத் பதியுதீன் தெரிவிக்கும் கருத்துக்கள். இலங்கையில் நடக்கவுள்ள காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்ளக்கூடாது என்று திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தவிருப்பதாக அறிவித்திருப்பது பற்றிய பேட்டி.
இப்போதைய சூழ்நிலையில் அங்கே வாழ்கிற தமிழருடைய உரிமைகள், வாழ்வாதாரங்கள், இப்போது இருக்கிற சங்கடங்களிலிருந்து அவர்கள் வெளியேறுவதற்கு உடனடியாக 11வது அரசியல் சட்டத்திருத்தத்தை வலியுறுத்துகிறது
ஆகியவையும் பின்னர் விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியும் இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் சுவாமிநாதன் மற்றும் சங்கீதராஜன்.
லெபனானிய அமைப்பின் ராணுவ கிளையான ஹிஸ்புல்லாவை பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிட ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிநாட்டு அமைச்சர்கள் முடிவு செய்திருக்கின்றனர். இதனால் அந்த அமைப்புக்கு ஐரோப்பாவில் நிதி திரட்டுவது இனி சட்டவிரோதமாக்கப்படும். பிரசல்ஸ் நடைபெற்ற கூட்டத்தில் 28 வெளிநாட்டு அமைச்சர்கள் இத்தொடர்பில் ஒருமித்த முடிவை எட்டினர். பல்கேரியாவில் பயணம் செய்து கொண்டிருந்த இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் மீது கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா மீது பழி போடப்பட்டது. அந்த தாக்குதல் அடிப்படையில் இந்த தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் கூறியிருக்கிறது. இந்த தடையானது ஹிஸ்புல்லாவை மட்டுமல்லாது லெபனானையும் பாதிக்கும் என்று ஹிஸ்புல்லாவை தொடர்ந்து ஏற்று வரும் எதிர்கால இயக்கத்தைச் சேர்ந்த பசிம் ஷாப் பிபிசியிடம் தெரிவித்தார்.
It is a major blow to Hezbollah. And not only to the military wing, but also to the political wing.
சிரியாவில் நடக்கும் மோதல்களில் ஹிஸ்புல்லா தலையிட்டதும் அதற்கு எதிரான கருத்தாக்கம் வலுவடைய காரணமாக இருந்ததாக நிருபர்கள் கூறுகின்றனர்.
சீனாவின் மேற்கு பிராந்தியமான கான்சுவில் நடந்த நிலநடுக்கத்தில் 89 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 5 பேரின் கதி என்னவானது என்று இதுவரை தெரியவில்லை. 500 பேருக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இவர்களில் சிலர் கடுமையான காயங்களை அடைந்திருக்கிறார்கள். ஜினாக்சி நகரை சுற்றிய மலை பாங்கான இடத்தை தாக்கிய இன்றைய நிலநடுக்கத்தின் அளவு 6.6 பதிவாகியிருக்கிறது. இறந்தவர்களில் பலர் வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள். இந்த பகுதியில் பலவீனமான கட்டுமான பொருட்களால் கட்டப்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்த போது இவர்களால் தப்பி ஓட முடியவில்லை என்று மருத்துவர் ஒருவர் தெரிவித்தார்.
பிரிட்டிஷ் இளவரசர் வில்லியமின் மனைவியான கேம்பிரிட்ஜ் சிமாட்டிக்கு பிரசவ வலி எடுத்ததை அடுத்து அவர் லண்டனில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இன்று காலை தனது கணவருடன் கென்சிங்டன் அரண்மனையிலிருந்து செயின்ட் மேரிஸ் மருத்துவமனைக்கு அவர் காரில் சென்றார். சமீபத்தில் செய்யப்பட்ட சட்ட ரீதியான மாற்றங்கள் காரணமாக பிறக்கும் குழந்தை ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி அது முடிக்குரியோர் வரிசையில் 3வதாக இருக்கும்.
துபாயில் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறிய பின் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நார்வே நாட்டு பெண் ஒருவருக்கு மன்னிப்பு தரப்பட்டுள்ளது. மார்டே டெபோரா டலேலாவ் என்ற இந்த பெண் துபாயிலிருந்து வெளியேறலாம் என்று நார்வே வெளியுறவு அமைச்சர் எஸ்பின் பார்த் எய்ட் உறுதிப்படுத்தினார். கட்டிட உள் அலங்கார வேலை செய்து வந்த இந்த பெண் துபாய்க்கு மார்ச் மாதம் தொழில் ரீதியாக சென்றிருந்த போது தான் தாக்கப்பட்டதாக போலீசாரிடம் கூறினார். ஆனால் அவர் திருமணத்துக்கு வெளியிலான உறவில் ஈடுபட்டதாகவும் மது அருந்தியதாகவும் பொய் சாட்சி சொன்னதாகவும் குற்றம் சாட்டப்பட்டார். இந்த சம்பவம் மனித உரிமையாளர்களையும் நார்வே அரசையும் சீற்றத்துக்குள்ளாக்கியது.
பாப்பரசர் பிரான்சிஸ் தனது முதல் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை துவக்கி இருக்கின்றார். பிரேசிலின் ரியோடியோ ஜெனீரோவுக்கு செல்லும் வழியில் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலக பொருளாதார மந்தநிலை வேலையற்ற ஒரு இளைய தலைமுறையை உருவாக்கும் அபாயம் இருப்பதாக கூறினார். முதியோர்களை சமூக ரீதியாக புறக்கணிக்கும் போக்கையும் அவர் கண்டித்தார். தென் அமெரிக்காவைச் சேர்ந்த முதல் பாப்பரசரான பிரான்சிஸ் அர்ஜென்டினாவை சேர்ந்தவர். கத்தோலிக்க இளையோர் அமைப்பினர் நடத்தும் விழாக்களில் பங்கேற்க பிரேசிலுக்கு போயிருக்கின்ற அவர் கோப்பபானா கடற்கரையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை வாழ்த்துவார். ரியோவின் மலைப்பகுதியில் உள்ள குடிசைப் பகுதிகளுக்கும் போதைக்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைக்கும் அவர் செல்லவிருக்கின்றார்.
மருத்துவமனையில் இருக்கும் தென்னாப்பிரிக்கா முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலாவின் உடல்நிலையில் தொடர்ச்சியான முன்னேற்றம் காணப்படுவதாக தென்னாப்பிரிக்கா அரசு தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் அவரது உடல்நிலை தொடர்ந்தும் கவலைக்கிடமாகவே இருக்கிறது என்று அரசு கூறியிருக்கிறது. ஜூன் 8ஆம் தேதி மண்டேலா நுரையீரல் பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நெல்சன் மண்டேலாவின் சிகிச்சை பெற்று வரும் பிரிட்டோரியா மருத்துவமனைக்கு அதிபர் ஜேக்கப் ஜூமா நேரில் சென்று பார்த்ததாக அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. தென்னாப்பிரிக்காவை அடிமைப்படுத்தி வைத்திருந்த நிறவெறி அரசுக்கு எதிராக போராடி நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்த மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் தேச தந்தையாக கருதப்படுகிறார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம். இன்றைய செய்தியரங்கில் முதலில் ஒரு பன்னாட்டு குறிப்பு. படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு தஞ்சம் கோரி வருவோரை நாட்டுக்குள் அனுமதிப்பது இல்லை என்றும், வெளியே பப்யா நியூ கினியாவில் உள்ள முகாமுக்கு அனுப்பிவிடுவது என்றும் ஆஸ்திரேலிய அரசு முடிவு செய்துள்ளதை கண்டித்து அந்த நாட்டின் பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன. இது குறித்த செய்திகளை தருகிறார் சுவாமிநாதன்.
படகுகளில் பயணம் செய்து ஆஸ்திரேலியாவை அடைபவர்கள் உண்மையான தஞ்சம் கோரிகள் என்று கண்டறியப்பட்டால் கூட இனி அவர்கள் நாட்டுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் கூறியிருக்கின்றார். ஆஸ்திரேலியாவின் இந்த முடிவு அது ஏற்றுக்கொண்ட ஐநா ஒப்பந்தங்களை மீறுவதாக செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். அரசின் முடிவை கண்டித்து அந்நாட்டில் பல ஊர்களில் போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆளும் தொழிற்கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் நடந்த இடத்திற்கு அருகேயும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஆபத்தான படகு பயணத்தை மேற்கொண்டு வரும் பல தஞ்ச கோரிக்கையாளர்கள் கடலில் விழுந்து சாகின்றனர். இவர்களுக்கு பின்னால் நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் இருக்கின்றன என்கிறது ஆஸ்திரேலிய அரசு. ஆனால் இந்த வாதம் உண்மையல்ல என்கின்றார் ரெஃப்யூஜி ஆக்ஷன் கோயலேஷன் சார்பில் பேசவல்ல அயன் ரிங்சால்.
Many of the people who are organizing the boats are previous refugees themselves, and what you see is really networks of
படகு பயணத்தை ஒழுங்கு செய்பவர்கள் பலர் முன்னாள் அகதிகள்தான். ஆப்கானிலிருந்து வந்த அகதிகள், பர்மாவிலிருந்து வெளியேறியுள்ள ரோஹிங்கியா அகதிகள் போன்றோர் தம்மை போலவே தமது நாட்டிலிருந்து வெளியேற முற்படும் மக்களை வெளிக்கொண்டு வர உதவுகின்றார்கள். சமீபத்தில் இந்தோனேஷியாவில் நடைபெற்ற காவல்துறை நடவடிக்கைகளில் கைது செய்யப்பட்டவர்களில் கணிசமானோர் முன்னாள் அகதிகள்தான். எனவே ஆட்கடத்தல் நடவடிக்கை என்பது பெரிய வலையமைப்பை கொண்டது, பல பில்லியன் டாலர்கள் மதிப்புடையது என்றெல்லாம் சொல்வது சரியல்ல.
அதே நேரத்தில் அகதிகளுக்கு எதிரான போக்கு பெரும்பான்மை மக்களிடம் காணப்படுவதாக கூறப்படுகிறது.
If you still ask a basic question which says should Australia provide a safe haven for people who are fleeing persecution,
அதாவது ஆபத்திலிருந்து தப்பித்து வருபவர்களுக்கு ஆஸ்திரேலியா அபயம் அளிக்க வேண்டுமா என்கிற அடிப்படை கேள்வி கருத்து கணிப்புகளில் கேட்கப்படும் பொழுது 75% ஆம், அவர்களுக்கு உதவி அளிக்க வேண்டும் என்றே கூறுகின்றார்கள். ஆனால் படகில் வருவோர் குறித்து கேட்டால் 1/3 தான் அவர்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். படகில் வருவோர் குறித்து அரசியல் ரீதியாக முன்வைக்கப்படும் கருத்துக்களால் ஒருவித குழப்பமான நிலை ஏற்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இருக்கும் அகதிகளில் ஆண்டுதோறும் 20,000 பேரை ஏற்பதாக ஐநா அகதிகள் ஆணையத்திடம் ஆஸ்திரேலியா கூறியுள்ளது. ஆனால் இந்த ஆண்டு வெறும் 600 பேருக்குத்தான் தஞ்சம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை 400 அதற்கு முந்தைய ஆண்டில் 75 இருந்தது. அகதிகளை மீள்குடியேற்ற முறையான திட்டம் ஏதும் ஆஸ்திரேலிய அரசிடம் இல்லை.
இந்த போராட்டங்களின் நோக்கம் குறித்து மெல்பர்னில் நடைபெற்ற போராட்டங்களில் கலந்து கொண்ட அரசரத்ன காந்தன் அவரிடம் கேட்டேன்.
ஒரு 1000 மேற்பட்ட சிறங்கள் கலந்து கொண்டார்கள். அதில் நிறைய ஆஸ்திரேலியாக்கள் கலந்து கொண்டார்கள்.
ஆனால் நிறைய பேர் சாகுறாங்க அந்த படகுல வரும்போது. இது ரொம்ப ஆபத்தானதுன்னு அரசாங்கம் சொல்லுது. இதுக்கு மாற்று வழி என்ன?
இதுக்கு மாற்று வழி வந்து இந்தோனேஷியாவில் அல்லாட்டி மலேசியாவில் இருக்கிற அகதிகளை உடனடியாக எடுக்கிறதுங்களை கூப்பிடறதுக்கு ஒரு துரித நடவடிக்கை எடுக்க வேணும். அதாவது விசா கொடுத்து எடுக்கிறதுக்கோ அல்லாட்டி அகதிகளோட இன்டேக்ன்றது அதாவது ஆஸ்திரேலிய அரசாங்கம் உள்வன்ற எண்ணிக்கையை கூட்டி கெதிர செய்துதான் அட்லீஸ்ட் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், தாங்களும் கொஞ்சம் காலத்தில் போகலாமண்டு. இது அந்த நம்பிக்கை இல்லாத நாங்கள் தான் கூட கப்பல் எடுத்து வெளியில் வேற பார்க்கணும் என்று அங்கேயும் இருக்க இயலாது, நாட்டுக்கும் திரும்பி போக இயலாது, ஆனபடியால் இந்த பயணமாக இருந்தாலும் பரவாயில்லை போய்ச்சிடுறோம் சொல்லி வந்து சேரினோம்.
ஆஸ்திரேலியாவில் பெரும்பான்மை இன மக்களிடையே அகதிகளுக்கு எதிரான ஒரு மனோபாவம் இருப்பதாக சொல்கிறார்கள், அது உண்மையா?
அநேகமான ஆக்களுக்கு இதை பற்றி தெரியாது, ஜெனிவா கன்வென்ஷனை பற்றிய கணப்பிற்கு தெரியாமல் இருக்குது. ஆனபடி எத்தனை அவர்களது அகதிகளை வரவேற்கிற தன்மையை காண இல்லை. ஆனால் அகதிகளை பற்றி தெரிஞ்சாக்களும் அகதிகளோட உணர்வுகளை மதிக்க தெரிஞ்சாக்கள் வந்து வெல்கம் ரிஃப்யூஜிஸ் என்ற வார்த்தைகளை தான் கூட பாவிக்கலாம்.
ஆஸ்திரேலிய குடிவரவுத்துறை தனது இணையதளத்தில் ஒரு பெண் தலையை கவிழ்த்து உட்கார்ந்திருப்பது போல ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறது. இனி ஆஸ்திரேலியாவுக்கு வர முடியாது என்ற செய்தியை இந்த பெண் தஞ்சம் கோரி இனி ஏற்றாக வேண்டும் என்று அந்த படத்திற்கு தலைப்பும் போடப்பட்டிருக்கிறது. இதற்கு சமூக வலைதளங்களில் கடுமையான ஆட்சேபங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன.
செய்தியை வழங்கியவர் சுவாமிநாதன். இனி இலங்கை குறிப்புகள். இலங்கையில் இராணுவத்தை லாபம் ஈட்டக்கூடிய வியாபாரங்களில் ஈடுபடுத்துவதற்கு இலங்கை அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அது நாட்டை இராணுவத்தின் பிடியில் தள்ளுவதற்கே வழிவகுக்கும் என்றும் நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி எச்சரித்திருக்கிறது. கொழும்பில் நடந்த ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்த அஜித் ஃபெரரோ தெரிவித்த கருத்துக்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
இலங்கை இராணுவத்தை வர்த்தக செயற்திட்டங்களில் ஈடுபடுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பது நாட்டை இராணுவத்தின் பிடியில் வைத்திருக்கும் அபாயகரமான நிலைக்கு தள்ளிவிடும் என்று நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி கூறுகிறது. லாபம் தரக்கூடிய வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு இராணுவத்தை அனுமதிக்கும் விதமாக அமைச்சரவை பத்திரம் ஒன்று அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா கொழும்பில் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் சுட்டிக்காட்டினார். எகிப்தில் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கூட இராணுவம் தனது இஷ்டம் போல ஆட்டி படைப்பதாகவும் அப்படியான நிலைமைக்கு இலங்கை செல்லக்கூடும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எச்சரித்தார்.
எகிப்துவே விப்ளவம் பாஸே ஹொஸ்னி முபாரக் அயங்கரலா பிரஜாதந்திரவாதி ஆண்டு அப்பீடே ஏ பிரஜாதந்திரவாதி சந்தேன் பத்துவச்ச ஜனாதிபதி மோசேட.
எகிப்தில் புரட்சி மூலம் ஹொஸ்னி முபாரக் விரட்டப்பட்டு பின்னர் மக்களின் ஜனநாயக வாக்குகளால் ஜனநாயக அதிபர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த ஜனாதிபதி மோர்சி இராணுவத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. இராணுவம் நடத்தி வருகின்ற வியாபாரங்கள், இராணுவத்திடம் இருக்கின்ற ஹோட்டல்கள், இராணுவத்தின் முதலீடுகள் இவைகளில் மூக்கை நுழைக்காமல் இருக்கவும் அது பற்றி ஆராயாமல் இருக்கவும் அவற்றில் வரியற விடாமல் இருக்கவும் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. ஒரு ஆட்சிக்குள்ளேயே இன்னொரு ஆட்சி, நாட்டின் அரசாங்கத்துக்குள் இன்னொரு அரசாங்கம். இப்போது அங்கு இராணுவத்தை கட்டுப்படுத்தவே முடியாது போய்விட்டது என்று உண்மையில் அங்கு இராணுவம் தான் நாட்டை ஆள்கிறது என்று கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா. இராணுவம் சுதந்திரமாக இயங்குகின்ற எல்லா நாடுகளிலும் நிலைமை இதுதான் என்றும் பாகிஸ்தானிலும் இதுதான் நிலைமை என்றும் ஐக்கிய தேசிய கட்சி கூறியது.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இலங்கையில் நடக்கவிருக்கும் மாகாண சபை தேர்தல்களை கண்காணிக்க வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்களை அழைக்க தேர்தல் கமிஷன் முடிவு செய்திருப்பதாக ஆணையம் கூறுகிறது. இது பற்றி கொழும்பிலிருந்து செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
எதிர்வரும் மாகாண சபை தேர்தல்களை கண்காணிக்கும் நடவடிக்கைகளுக்காக இலங்கை வருமாறு சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழுக்களுக்கு அழைப்புகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். வடமாகாணம் உட்பட வடமேல் மற்றும் மத்திய மாகாண சபை தேர்தல்களை கண்காணிப்பதற்காக வெளிநாட்டு கண்காணிப்பு குழுக்களை அழைக்குமாறு சில அரசியல் கட்சிகளும் உள்ளூர் கண்காணிப்பு குழுக்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய பிபிசிக்கு தெரிவித்தார். இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழுக்களுக்கு இங்கு வந்து தேர்தல்களை கண்காணிக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளோம். ஆயினும் அந்த அமைப்புகள் எமது நாட்டுக்கு வந்து தேர்தலை கண்காணிப்பதா என்பது தொடர்பாக இதுவரை எதுவும் அறிவிக்கவில்லை என்று தெரிவித்தார் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய. பிபிசி எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதில் வழங்கிய தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய, இவ்வாறு அழைக்கப்பட்ட சர்வதேச கண்காணிப்பு குழுக்கள் தொடர்பான விவரங்களை தற்போது அறிவிக்க முடியாதென்று தெரிவித்தார். எதிர்வரும் தினங்களில் இது தொடர்பான விவரங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். எதிர்வரும் மாகாண சபை தேர்தல்களை கண்காணிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவுக்கு அழைப்பு விடுக்கப்படாதமை தொடர்பாக கேட்டபோது இவ்வாறு பதில் வழங்கினார் தேர்தல்கள் ஆணையாளர். ஐரோப்பிய தேர்தல் கண்காணிப்பு குழு எதிர்வரும் தேர்தல்களை கண்காணிக்க மாட்டோம் என அண்மையில் அறிவித்திருந்தது. இதன் காரணமாகவே நாம் அந்த அமைப்புக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்று தெரிவித்தார் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய.
செய்தியை வழங்கியவர் உதயகுமார். இலங்கையின் வடமாகாணத்தில் தேர்தல் நடக்கும் நிலையில் தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. இது பற்றிய ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் வடமாகாண சபை தேர்தலுக்கான அறிவித்தல் வெளியாகியுள்ள நிலையில் வடமாகாணத்தில் 85,000 மேற்பட்ட மக்கள் தேர்தலில் வாக்களிப்பதற்கு தங்களை அடையாளப்படுத்துவதற்கான அடையாள அட்டையின்றி இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான இயக்கம் தெரிவித்திருக்கின்றது. வரும் செப்டம்பர் மாதத்திற்கிடையில் இவர்களுக்கு உரிய அடையாள அட்டைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த தேர்தல் கண்காணிப்பு குழு கூறியிருக்கின்றது. இது பற்றி அந்த குழுவின் நிறைவேற்று பணிப்பாளர் கே டி தெனக்கோன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
There are more than 85,000 of people do not proceed with the national identification document. And it is very vital that before the September...
வடமாகாணத்தில் 85,000 மேற்பட்ட மக்கள் சட்ட ரீதியாக தங்களை அடையாளப்படுத்துவதற்கான தேசிய அடையாள அட்டை என்று இருக்கின்றார்கள். வரும் செப்டம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ள தேர்தலில் வாக்களிப்பதற்கு இவர்கள் தமக்குரிய தேசிய அடையாள அட்டையை பெற்றிருக்க வேண்டும். ஏனெனில் தேசிய அடையாள அட்டை என்பது மிகவும் முக்கியமான ஒரு ஆவணம். இந்த ஆவணத்தை அல்லது தேர்தலில் வாக்களிப்பதற்குரிய அதிகாரம் அளிக்கப்பட்ட அடையாள அட்டை ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஆட்பதிவு திணைக்களத்தின் உதவியோடும் மாவட்ட மட்டத்திலான அதிகாரிகளின் ஒத்துழைப்போடும் கிள்ளச்சி மாவட்டத்தில் உள்ள கரைச்சி, யாழ் மாவட்டத்தில் உள்ள சாவகச்சேரி, முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள கரைதுறைப்பற்று ஆகிய பிரதேச செயலர் பிரிவுகளில் கடந்த தினங்களில் நாங்கள் இதற்கான நடமாடும் சேவைகளை நடத்தியிருக்கின்றோம். இந்த சேவைகளின் மூலம் ஆயிரக்கணக்கானவர்கள் நன்மை பெற்றிருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கையை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்ள இருக்கின்றோம் என்றார் சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான இயக்கத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தெனக்கோன் அவர்கள்.
செய்தியை வழங்கியவர் மாணிக்க வாசகம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் வடக்கு உட்பட 3 மாகாண சபைகள் தேர்தல்களுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வது இன்னும் சில நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் முஸ்லீம் கட்சிகள் ஒன்றாக இணைந்து போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வைக்கப்படுகின்றன. இப்படியான ஒரு கூட்டணி குறித்து பேசுவதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தயாராக உள்ளது என்று அந்த கட்சி தமிழோசையிடம் தெரிவித்த சூழலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்று அந்த தலைவரான ரிஷாத் பதியுதீன் அவர்களை கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
குறிப்பாக முஸ்லிம்கள் 31 ஆசனங்களை பிரதேச சபை தேர்தலிலே நாங்கள் கடந்த உள்ளூராட்சி மன்றத்திலே நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அப்படி இருந்தும் கடந்த தேர்தலிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எதிரணியாக நின்றதனால் 5 பிரதேச சபைகளிலே நாங்கள் ஆட்சியை பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர்கள் சில சில 100,000 வாக்குகளை பெற்றதன் மூலமாக நாங்கள் இழக்க நேரிட்டது. எனவே வடமாகாணத்திலே இன்று அரசாங்கமும் அதே போல தமிழ் கூட்டமைப்பும் 2 அணியாக மோதுகின்ற இந்த வேலையிலே நாங்கள் சிதறி சின்ன பின்னமாகி எங்களுடைய வாக்குகளை சீரழிப்பதை விட அந்த மக்களுடைய மீள் குடியேற்றமும் அந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் நியாயமானதாக நான் கருதுகின்றேன். அந்த வகையிலே இந்த வேலையில் நாங்கள் தனியாக முஸ்லிம்கள் மாத்திரம் ஒரு அணியாக நிற்பதன் ஊடாக நாங்கள் ஒரு பெரிய சாதனையை அடைய முடியும் என்று கருதிவிட முடியாது. ஆனால் தமிழ் முஸ்லிம் வடமாகாணத்திலே அந்த உறவுக்கு சில வேலைகள் பாதமாகவும் அமையலாம். என்றாலும் நாங்கள் நாளை அந்த முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி தலைவரோடு நான் பேசுவதற்கு எண்ணி இருக்குது.
வடக்கு தேர்தலை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தனியாக போட்டியிட போகின்றோம் என்று அறிவித்து விட்டார்கள். நீங்கள் அரசாங்கத்துடன் இணைந்து போட்டியிடும் அப்படியான ஒரு சூழல் ஏற்படும் பொழுது முஸ்லிம் மக்களின் வாக்குகள் கட்டாயமாக சிதறும், அது வந்து முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விடாதா?
நிச்சயமாக 2 அணியாக பிரிவதன் ஊடாக பாதிக்கப்பட போகும் அங்கு வாழ்கின்ற மக்கள் என்பது உண்மை. குறிப்பாக முஸ்லிம் மக்கள் நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள். ஆனால் தனியாக முஸ்லிம் வாக்குகளை மாத்திரம் வைத்து வடமாகாணத்திலே பாரிய ஆசனங்களை பெற்றுக் கொள்வது என்பது முடியாத காரியம். இன்று ஆளுங்கட்சிக்கு என்ற ஒரு வாக்கு வங்கி இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் எங்களுடைய கட்சி அரசியலுக்கு அப்பால் அந்த மக்களுடைய எதிர்கால நலனுக்காக நாங்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் வாக்குகளை சிதறிக்காமல் அதிக ஆசனங்களை பெற்றுக் கொள்வதற்கான வழிவகைகளை காண வேண்டிய தேவைப்பாடு 2 கட்சிக்கும் இருக்கின்றது என்று நான் குறிக்கொள்ள விரும்புகிறேன்.
அப்படி என்றால் அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் வந்து முஸ்லிம் மக்களின் நலன்களை கருதி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் இணைந்து வடமாகாண சபைக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கருதலாமா?
இன்று இருக்கின்ற சாதக சூழல் எதுவென்றால் 2 கட்சிகளும் இணைந்து ஆளுங்கட்சியோடு சேர்ந்து நிற்பதன் ஊடாகத்தான் அந்த ஆசனங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன்.
அதாவது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் ஆளும் கூட்டணியுடன் இணைந்து போட்டியிட வேண்டும் என்பதுதான் உங்கள் கட்சியின் நிலைப்பாடா?
ஓரணியாக நின்று நாங்கள் இந்த ஆளுங்கட்சியோடு சேர்ந்து போட்டியிடுகின்ற பொழுது அதிக ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அது சம்பந்தமாக நாளை நாங்கள் பேசியிருக்கின்றோம் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரோடு.
அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரிஷாத் பதியுதீன். இனி இந்திய குறிப்பொன்று. இலங்கையில் நடக்க உள்ள காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என்று கோரி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்வரும் August 8 என்று டெல்லியில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் என்று திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் பழனி மாணிக்கம் அவர்களை கேட்டார் எல் ஆர் ஜெகதீசன்.
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சியம் என்பது இலங்கை தமிழர்களுடைய கனவான தனித்தமிழ் எழும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சியம். ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் அங்கே வாழ்கிற தமிழருடைய உரிமைகள், வாழ்வாதாரங்கள், இப்போது இருக்கிற சங்கடங்களிலிருந்து அவர்கள் வெளியேறுவதற்கு உடனடியாக 11வது அரசியல் சட்ட திருத்தத்தை வலியுறுத்துவது, கடந்த காலத்தில் நடைபெற்ற குற்றங்களை சர்வதேச அமைப்புகளை கொண்டு பாரபட்சமற்ற விசாரணையை நடத்தி பொறுப்பானவர்களை தண்டித்தது போன்றவர்களை உள்ளடக்கியதான் இந்த ஆர்ப்பாட்டம்.
இப்பொழுது சோகம் என்று அழைக்கப்படும் காமன்வெல்த் மாநாடு இலங்கையில் நடக்க இருக்கிறது. அதில் இந்திய அரசு கலந்து கொள்ளக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடப்பதாக உங்களுடைய கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கும் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை இந்திய அரசிடம் வலியுறுத்துவதற்கு உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் தவிர்த்த வேறு வழிகளும் இருக்கிறது அல்லவா?
வேறு வழி இல்லை என்று நான் சொல்லியிருக்கில்லை. இந்த வழியையும் திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்த விரும்புகிறது.
அதே சமயத்தில் இன்று வந்திருக்கும் செய்தித்தாள்களில் அடுத்து இந்திய அரசு கொண்டு வர இருக்கும் உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கு திமுக ஆதரவளிக்க கூடும் என்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த ஆதரவுக்கு இது போன்ற விஷயங்களை நீங்கள் நிபந்தனையாக விதிக்கலாமே?
இது போன்று பொதுமக்கள் தொடர்புடைய பிரச்சனையும் ஒரு மிகப்பெரிய இனத்தினுடைய உரிமைகளுக்கான உரத்தினையும் முடிச்சு போடுவது குறுகிய காலத்தில் வேண்டுமானால் வெற்றியளித்ததாக அமையக்கூடும். ஆனால் அந்தந்த கட்சிகள் கொண்டிருக்கிற லட்சியங்களின் அடிப்படையில் அது இதே போன்ற சிறு நிபந்தனைகள் மூலமாக அல்லாது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களின் மனதில் நம்முடைய கருத்தில் எந்த அளவுக்கு நியாயம் இருக்கிறது என்பதை உணர்த்தி நம்முடைய வலிமையை மூலம் அதை நிறைவேற்றுவதுதான் சிறந்த வழி என்று நாங்கள் கருதுகிறோம். பாதுகாப்பு சட்டத்தில் பொதுமக்களுக்கான நன்மையான கூறுகளும் இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கிற உணவுதான் இந்தியாவெங்கும் இருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே அந்த வகையான நன்மைகளை எடுக்கிற போது உள்ளூர் மக்களுடைய ஆதரவையும் இழக்க நேரிடும். நாங்கள் வழியோடு இருந்தால்தான் ஈழத் தமிழர்களின் கோரிக்கைக்கு வலுவாக எங்களுடைய பலத்தை பிரயோகப்படுத்த முடியும்.
நீங்கள் இப்படியான விளக்கங்களை கொடுத்தாலும் உங்களுக்கு இலங்கை பிரச்சினை, இந்திய அரசியல் இவற்றில் திமுக இரட்டை வேடம் போடுகிறது, தங்களுக்கு எங்கே பார்கெயின் செய்யறதுக்கு முடியுமோ அங்கே வந்து பார்கெயின் செய்யாமல் இது வெறும் காட்சி பொருளாக மட்டும் இலங்கைக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்களை திமுக நடத்துகிறது அப்படின்னு ஒரு விமர்சனம் உங்கள் எதிர்த்தரப்பால் வைக்கப்பட்டால் அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்?
தமிழ்நாட்டில் எங்களை விட சிறந்த முறையில் ஈழத் தமிழர்களுக்காக கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் பாடுபடுகிற அதன் மூலம் ஈழத் தமிழர்களுக்கு பலனை உருவாக்கியவர்கள் அந்த விமர்சனத்தை வைத்தால் நேர்கொண்ட நெஞ்சோடு நாங்கள் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அல்லாத அமைப்புகள் தனிநபர்களாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறதே தவிர எந்த அரசியல் கட்சிகளுக்கும் எங்களுக்கு எதிரான இந்த விமர்சனத்தை வைப்பதற்கு எங்களை விட தகுதி இருப்பதாக நான் கருதவில்லை.
தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் தவிர இலங்கைக்குள்ளேயே இருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிற வலுவான கட்சியின் சார்பில் அடுத்து நடக்க இருக்கும் வடமாகாண தேர்தலில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கும் விக்னேஸ்வரன் அவர்களே கூட சமீபத்தில் அளித்திருக்கும் பேட்டியில் இந்திய தமிழக அரசியல்வாதிகள் எங்களுடைய எங்களுடைய என்று அவர் சொன்னது இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையை வைத்து உள்ளூர் அரசியல் செய்யாதீர்கள், நீங்கள் உங்கள் ஊர் அரசியலை பார்த்து கொள்ளுங்கள், இலங்கை அரசியல் பிரச்சனையை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அது போன்ற விமர்சனங்கள் இது முதல் முறை அல்ல. டெசோவுக்கு நீங்கள் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பை கூப்பிட்ட போது கூட அவர்கள் வந்து கலந்து கொள்ளவில்லை. இந்த மாதிரி இலங்கைக்குள்ளேயே இருக்கும் தமிழர்கள் அவர்களுடைய அரசியல் தலைமைகள் உங்களை தொடர்ந்து புறக்கணித்து எதிர்த்து பேசி வரும் நிலையில் உங்களுடைய திமுகவினுடைய இலங்கை தமிழ் ஆதரவு முன்னெடுப்பு அரசியல் என்பது எந்த அளவுக்கு சரியானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
உங்கள் கேள்வியின் அடிப்படையில் இந்த கூட்டமைப்பின் சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிற வேட்பாளரை பற்றி நாம் விமர்சனம் செய்து காயம் ஏற்படுத்த அரசியல் ரீதியான காயத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை.
பழனி மாணிக்கம் அவர்கள். செய்தியரங்கம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக கிரிக்கெட் செய்திகளும், பின்னர் ஊக்க மருந்து பயன்படுத்தி சிக்கிய வீரர்களுக்கான தண்டனை உயர்த்தப்பட வேண்டும் என்று வந்துள்ள கோரிக்கைகள் பற்றிய தகவலும் இடம்பெறுகின்றன. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் ஆஷஸ் கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் தோல்வியடைந்துள்ளது. இது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வட்டாரங்களில் பெரும் அதிருப்தியையும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனும் விவாதங்களையும் தோற்றுவித்துள்ளன. ஆஸ்திரேலிய அணியின் தோல்விகள் ஏன் என்பது குறித்து முன்னணி கிரிக்கெட் இணையதளமான கிரிக் இன்ஃபோவை இணைந்து உருவாக்கிய பத்ரி சேஷாத்ரி அவர்களிடம் கேட்டேன்.
இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆஸ்திரேலிய அணியை வைத்து பார்க்கும்போது, இனி வரப்போகிற மூணு டெஸ்ட்லையும் கூட ஆஸ்திரேலியாவால் ஒன்றும் பெரிதாக செய்திட முடியாது. 5-0 என்று தோற்பதற்கும் அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றனங்கிறது ரொம்ப பார்க்குறப்பவே ரொம்ப தெளிவாக தெரியுது. முதல் டெஸ்ட்ல கூட ரொம்ப கடைசி கட்டம் வரைக்கும் போய் யார் வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம்ங்கிற மாதிரியான ஒரு நிலை கூட ஏற்பட்டிருந்தது. ஆனால் அந்த ரெண்டாவது டெஸ்ட் பார்த்ததுக்கு பிறகு ஆஸ்திரேலிய அணிக்கும் இங்கிலாந்து அணிக்குமான இடைவெளிங்கிறது ஒரு நிரப்பவே முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இடைவெளி மாதிரி தான் தெரியுது.
ஒரு காலத்தில் வந்து உலக அளவில் மிகவும் வல்லமையாக இருந்த ஆஸ்திரேலியா வந்து ஏன் இப்படி வந்து ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு?
இது வந்து ஒரு சைக்கிள் ஈவெண்ட் தான். நீங்க 1980களோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மிக மிக மோசமான நிலையில இருந்தது. கடந்த 20 ஆண்டுகள்ல ஆஸ்திரேலியாவுடைய நிலையை பார்த்தா படிப்படியாக உயர்ந்து கிட்டத்தட்ட வெஸ்ட் இண்டீஸோடைய உச்சத்துல அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு முன்னாடி யாருமே நிக்க முடியாதுங்கிற அளவுக்கு போயிருந்தாங்க. அவ்வளவு உயரத்துக்கு போனதுக்கு பிறகு உங்களுக்கு இன்வேரியபிளி ஒரு வீழ்ச்சிங்கிறது ஒண்ணு இருந்துதான் ஆகணும். ஆனா அந்த வீழ்ச்சி இவ்வளவு மோசமாக இருக்குமா, இருக்க வேண்டுமா அப்படிங்கறதுதான் கேள்வி. ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து கீழே இறக்குறதுக்கான வேலைகளை செய்யறதுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு 3 அணிகள் வந்து தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு போட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்தியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா. ஆஸ்திரேலியாவுடைய ப்ரைடுங்கிறது அந்த ஆஷஸ், அதுல அவர்களை அடிப்பதன் மூலமா ஆஸ்திரேலியாவை நிஜமாகவே தரையில வச்சு தேய்க்கிற அளவுக்கு போயிருச்சுன்னா இதுக்கு பல காரணங்கள் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். சும்மா இது வந்து சரியான விளையாட்டு வீரர்கள் இல்லைங்கிறத மட்டும் சொல்லிட முடியாது. ஆனா இப்பொழுது இருக்கிற அணியினால வந்து உடனடியாக மீண்டு வர முடியாது. இதற்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 2-3 வருடமாவது இந்த நிலையிலிருந்து மீள்றதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு நேரமும் பல்வேறு முயற்சிகளும் வேணும்.
அணிக்கு வந்து வலுவான, திறமையான, நல்ல உக்திகளை வகுக்கக்கூடிய ஒரு தலைவர் இல்லாதது ஒரு பெரிய பின்னடைவுன்னு சொல்லாம. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து கிரிக்கெட் கேப்டனுக்கு வந்து பஞ்சமா இருந்திருக்க கிடையாது. இயன் சேப்பல், கிரெக் சேப்பல், பின்னால் ஆலன் பார்டர், ஸ்டீவ் வா, ரிக்கி பாண்டிங் வரைக்கும் அணியை வழிநடத்தக்கூடிய தலைமை இருந்தது. அந்த தலைமை வந்து இப்போ ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியில இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாமா?
அது நிச்சயமாக ஒரு முக்கியமான காரணம் தான். ஆனா அதுல ஒரு 2 பாயிண்ட் நம்ம அதை கவனிப்போம். ஆஸ்திரேலியா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்னு கிம் ஹியூஸுக்கு பிறகே வகுத்தாங்க. அது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை மிக ஆரம்பத்திலேயே அவரை வந்து கேப்டன் என்று கண்டுபிடித்து விட்டு அவருக்கு முழு பொறுப்பையும் கொடுத்து அவருக்கு ஃபுல் பேக்கிங். உதாரணத்துக்கு அலன் பார்டர் விளையாடிட்டு இருக்கிறப்பவே மார்க் டெய்லர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. மார்க் டெய்லர் கேப்டனாக இருக்கும்பொழுதே ஸ்டீவாவை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸ்டீவா இருக்கிறப்பவே அடுத்து ரிக்கி பாண்டிங் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ரிக்கி பாண்டிங்ல இருந்து அதற்கு அடுத்து கிளர்க்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆனா இந்த ஒவ்வொரு மாற்றத்தின் போதும் இப்பொழுது கேப்டனாக இருப்பதற்கும் அடுத்து கேப்டனாக வர போற இப்பொழுது வைஸ் கேப்டனாக இருக்கிறவருக்கும் இடையில அதிக அனுபவமா இந்த பல விளையாட்டு வீரர்கள் இருந்தாலும் அந்த ஆஸ்திரேலிய அணி வந்து இவர் தான் அடுத்த கேப்டன் அப்படின்னா ஒரு ஒரு முரட்டு பிடிவாதமாக அவரைத்தான் மேல உயர்த்துவோம் அப்படிங்கிற ஒரு பாலிசியும் வைத்திருந்தாங்க. பிற நாடுகள் யாருமே இந்த மாதிரி செய்யறது கிடையாது. அந்த பாலிசி வந்து அவர்களுக்கு வந்து ரிக்கி பாண்டிங் வரைக்கும் உதவிச்சு. ஆனா மைக்கேல் கிளார்க் அடுத்து அவர்கள் மேல கொண்டு வர போறாங்கிறப்ப அதுல ஒரு சில குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதன் காரணமாகவே நடுவுல ஒரு சில கிரிக்கெட்டர்ஸ் எல்லாரையும், நீ ரொம்ப நாள் விளையாட போற மெட்டீரியல் மாதிரி இல்லைன்னா நீ ரிசைன் பண்ணிடு, அல்லது நீ வந்து அணியை விட்டு போயிடு, அல்லது உங்களை உன்னை மேற்கொண்டு நாங்க வந்து அணிக்கு தேர்ந்தெடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு வரிசையா மிக நல்ல விளையாட்டு வீரர்கள் ஒரு சில பேர் வந்து ஒரு விதத்துல ஒதுக்கப்பட்டார்கள். நீங்க மைக்கேல் கஸ்ஸியை கூட சொல்லலாம், நீங்க கடைசியாக சொல்றதா இருந்தா. அப்ப ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் எடுத்துக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜில இருந்து நகர விரும்பல. அதாவது ஒருவரை ஐடென்டிஃபை பண்ணிடுவோம், இவர் தான் கேப்டன், அவருக்கு ஒரு 4-5 ஆண்டுகள் கொடுத்து நடக்கிறது என்னன்னு பார்ப்போம், அது வரைக்கும் என்ன ஒரு பின்னடைவு வந்தாலும் அதை சந்திப்போங்கிறது. ரெண்டாவது, அதற்காக பல விளையாட்டு வீரர்களை ஒரு விதத்துல பலி கொடுக்கறது. இது ரெண்டும் சேர்றப்ப அவங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான ஒரு அணிதான் உங்களுக்கு கையில வருது. அதற்கு மேல செலெக்ஷன் குழப்பங்கள், பயிற்சியாளர்ல வந்து எக்கச்சக்கமான குழப்பங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறது, உணர்வு ரீதியாக அது கடுமையாக நிச்சயமாக விளையாட்டு வீரர்களை பாதிச்சிருக்கும். இந்த நேரத்துல வந்து என்ன செய்யறது அப்படிங்கறது தெரியாம அந்த அணியுடைய நிர்வாகம் குழம்பிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல அவர்கள் எதிர்கொள்ற அணி வந்து மிக வலுவான அணி.
கிரிக் இன்போ கிரிக்கெட் இணையதளத்தை இணைந்து உருவாக்கிய பத்ரி சேஷாத்ரி. அடுத்து தடகள செய்தி ஒன்று. உலக தடகள போட்டிகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் மாஸ்கோ நகரில் நடைபெற உள்ள நிலையில் ஊக்க மருந்து பயன்பாடு பரிசோதனையில் தோல்வி அடைந்துள்ளவர்களுக்கான தடையை 4 ஆண்டுகளாக உயர்த்த வேண்டும் என்று லண்டன் ஒலிம்பிக் போட்டிகளின் ஏற்பாட்டுக் குழுவின் தலைவராக இருந்த செபாஸ்டியன் கோ கோரியுள்ளார். உலகின் முன்னணி தடகள வீரர்களான அமெரிக்காவின் டைசன் கே மற்றும் ஜமைக்காவின் அசாஃபா பவல் உட்பட பலர் அண்மை காலமாக இப்பரிசோதனையில் தோல்வி அடைந்துள்ள நிலையிலேயே செபாஸ்டியன் கோவின் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. தற்பொழுது 2 ஆண்டுகள் இருக்கும் தடையை 4 ஆண்டுகளாக உயர்த்த வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். விளையாட்டில் நேர்மையும் நம்பிக்கையுமே முக்கியம் என்றும் அதற்கு மாறாக சில நடந்து கொள்ளும் பொழுது அதற்கான தண்டனையும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று செபாஸ்டியன் கோ பிபிசியிடம் தெரிவித்தார். ஊக்க மருந்தை பயன்படுத்தும் பொழுது வீரர்கள் தெரிந்தே ஆபத்தான முடிவை எடுக்கின்றார்கள் என்றும் செபாஸ்டியன் கோ சுட்டிக்காட்டினார்.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.